அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன், குமார் ராமலிங்கம் ஆகியோர். கிரிமியாவை தன்னோடு இணைத்துக் கொள்ள ரஷ்யா நடவடிக்கை எடுத்த பிறகு கிரிமியாவின் செவஸ்டபோல் துறைமுகத்திலிருந்த உக்ரைனிய கடற்படை முகாம் ஒன்றுக்குள் ரஷ்ய ஆதரவு படைகள் அதிரடியாக நுழைந்திருக்கின்றன. கடற்படையின் தலைவர் முகாமிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார் என்று உக்ரைன் அறிவித்திருக்கிறது. உக்ரைனிய படை ஊழியர்கள் தொடர்ச்சியாக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் வெளியேற மறுத்திருக்கிறார்கள்.
ரஷ்யா தற்போது செல்லும் பாதையில் தொடர்ந்து சென்றால் அது அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டுவிடும் என்று அமெரிக்க துணை அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார்.
The reason I traveled to the Baltics was to reaffirm
லித்வேனியாவுக்கு சென்றுள்ள அவர் பால்டிக் பிரதேசத்தில் இருக்கின்ற தனது கூட்டாளி நாடுகளுக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருப்பதாகவும், நேட்டோ அமைப்பை சேர்ந்த எந்த உறுப்பு நாடு மீது காண்பிக்கப்படும் ஆக்ரோஷத்துக்கு அமெரிக்கா பதிலடி கொடுக்கும் என்றும் கூறினார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தென்னாப்பிரிக்காவின் அதிபர் ஜேக்கப் ஜூமா தமது தனிப்பட்ட இல்லத்தை நவீனமயப்படுத்த $20 மில்லியன் செலவிட்டமை பற்றி தென்னாப்பிரிக்க ஊழல் தடுப்பு அதிகாரி மிக கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஜூமாவின் வீட்டில் நீச்சல் தடாகம் ஒன்று உருவாக்கவும், அரைவட்ட பள்ளத்திலே மேடை அமைத்து உயரத்திலே அவியோர் அமர்ந்து பார்வையிடும் அம்பி தியேட்டர் கலை அரங்கொன்றை நிர்மாணிக்கவும் இந்த பணத்தில் ஒரு பகுதி செலவிடப்பட்டதாக ஊடகங்கள் குற்றச்சாட்டியிருந்தன. ஆனால் அதிபரோ இந்த பணம் தமது பாதுகாப்புக்கான ஹெலிகாப்டர் ஹெலிபேட் உலங்கு வானூர்தி இறங்கு மேடை ஒன்றையும் நிலமட்டத்தின் கீழ் பங்கர் ஒன்றையும் அமைக்கவுமே செலவிடப்பட்டது என்று கூறியிருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் இன்னும் 1.5 மாத காலத்தில் தேர்தல் நடக்கப் போவதால் அதிபர் ஜுமாவையும் அவருடைய ஆளும் ஆப்பிரிக்க தேசியவாத காங்கிரஸையும் இந்த குற்றச்சாட்டுகள் பாதிக்கலாம் என்று நிருபர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள்.
காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்தவர்களின் உறவினர்கள் அனுபவித்து வரும் கோபமானது மலேசிய ஊடக மையத்தில் மோதலாக உருப்பெற்றுள்ளது. விமானம் காணாமல் போய் 12 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் சரியான தகவல்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்று இரு உறவினர்கள் செய்தியாளர்களிடம் கோர முற்பட்ட போது அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று விட்டனர் மலேசிய அதிகாரிகள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
தென்னாப்பிரிக்காவில் பாராலிம்பிக் வீரர் ஆஸ்கா பிஸ்டோரியஸ் தனது தோழியை சுட்ட சம்பவத்தில் தமது செயற்கைக்கால்களை அணிந்திருக்கவில்லை என்று போலீஸ் துப்பாக்கி வேட்டுகள் பற்றிய நிபுணர் ஒருவர் பிஸ்டோரியஸின் வழக்கிலே கூறியிருக்கிறார். கொலை வழக்கை தாக்கல் செய்து நடத்தும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிடும் போது தமது செயற்கைக்கால்களை மாட்டிக்கொள்ள பிஸ்டோரியஸுக்கு போதிய அவகாசம் இருந்தது என்றும், தமது தோழியை அவர் வேண்டுமென்றே சுட்டார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் திட்டமிடப்பட்ட செயல் அல்ல என்றும், தச்சலாகத்தான் நடந்தது என்றும் வாதிடும் பிஸ்டோரியஸின் வழக்கறிஞர்களுக்கு இன்றைய நிபுணர் சாட்சியம் ஆதரவாக இருக்கிறது என்று நிருபர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள்.
வங்கதேச எதிர்க்கட்சித் தலைவர் காலிதாஸ் ஜியா மீது இரு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்துள்ளது. வங்கதேச தேசிய கட்சியை நடத்தி வரும் காலிதாஸ் ஜியா 2 அறக்கட்டளையில் இருந்து 600,000+ அதிகமான டாலர்களை முறையாடல் செய்துவிட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
பிரான்சின் பங்குச் சந்தையில் பெரும் மோசடி செய்த முன்னாள் பங்கு தரகர் ஜெரமி கேவியோலுக்கு வழங்கப்பட்ட குற்றவியல் தண்டனையும் 3 வருட கால சிறை தண்டனையும் பிரான்சின் அதி உயர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் அவர் பணியாற்றிய சொசாட்டி ஜெனரலே வங்கியை திவாலாகும் நிலைக்கு தள்ளிவிட்ட அவருடைய பங்கு வர்த்தக இழப்பு தொகையான $7 பில்லியன் அவர் வங்கிக்கு திருப்பிச் செலுத்த வேண்டும் என்ற தீர்ப்பு மட்டும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது.
நைஜீரியாவில் இருக்கின்ற குழுக்களுக்கு தாங்கள் ஆயுதங்களை கொண்டு சென்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை துருக்கி ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் மறுத்திருக்கின்றது. உள்நாட்டு மோதல்கள் இடம்பெறும் நாடுகளுக்கு தாங்கள் ஆயுதங்களை ஏற்றி செல்வதில்லை என்று அரசு நிறுவனமான துருக்கி ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. விமான நிறுவன உயர் அதிகாரி ஒருவரும் அரசாங்க ஆலோசகர் ஒருவரும் ஆயுதங்களை கொண்டு செல்வது தொடர்பாக நடத்திய பேச்சுக்கள் அடங்கிய ஒளிநாடா வெளியாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து துருக்கி ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் மேற்கூறிய மறுத்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.